السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه عما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العلي العظيم. الله إن الذي يارسله أن بتشهد رسله அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான சன்மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ வைத்திருக்கிறார். உலகத்தில் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்றாக அல்ல, அதுதான் ஒன்று, அப்படிப்பட்ட ஒன்றாக இஸ்லாத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய மௌத்து வரைக்கும் அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இஸ்லாம் மிகவும் அழகான வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே மனிதன் சிந்திப்பது உண்டு, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது, என்னுடைய ஃப்ரீடத்துக்கு தடையாக இருக்கிறது, என்னுடைய ஃப்ரீடத்துக்கு இஸ்லாம் எப்பொழுதுமே இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக மனிதன் சிந்திக்கிறான். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், அப்படியல்ல, இஸ்லாத்தை நீங்கள் மூணாவது நபராக பார்க்க வேண்டாம். உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ, காற்று எவ்வளவு அவசியமோ, உணவு எப்படி அவசியமோ, இவைகள் அனைத்தை விடவும் உலகத்தில் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்து கொள்வதற்கு, உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அவனுக்கு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவை என்பதை மிகவும் ஆணித்தரமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, உலகத்தில் எங்களை படைத்தவன் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், நீங்கள் எப்படி வாழ்ந்தால் உலகத்தில் நிம்மதி அடைவீர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே அவனாகவே எங்களுக்கு மிகவும் அழகான விதத்தில், தெளிவான முறையில், எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீனுல் இஸ்லாத்தை அலங்கரித்து சோடித்து மிகவும் செவ்வனைப்படுத்தி எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய யாருக்குமே சொல்ல முடியாது இஸ்லாம் இந்த துறையில் பேசவில்லை என்பதாக. எல்லா துறையிலும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. அது விஞ்ஞானமாக இருக்கலாம், அது விஞ்ஞானமாக இருக்கலாம், அது கல்வித்துறையாக இருக்கலாம், அது வேலை, அதாவது எங்களுடைய பொருட்கள் வாங்கலாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனி வாழ்க்கையாக இருக்கலாம், இரகசிய வாழ்க்கையாக இருக்கலாம், இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம், அடியார்களுக்கும் அடியார்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம். இப்படியாக சொல்லிக்கொண்டே போனால் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, ஒவ்வொரு உறவையும் சுப்ஹானல்லாஹ் மிகவும் அழகான விதத்தில் நீங்கள் இந்த உறவை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் இந்த கட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி எப்படி வியாபாரியாக இருக்க வேண்டும், சுப்ஹானல்லாஹ், ஒரு பாடசாலையிலே கல்வி கற்கக்கூடிய மாணவன் எப்படி மாணவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய ஆசானை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், ஒரு ஆசான் கல்வி கற்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியை தன்னிடம் என்ன அமானிதம் இருக்கிறது, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு வாப்பா ஒரு தந்தை நான் என்ன செய்ய வேண்டும், இப்படியாக பார்க்கும் பொழுது குர்ஆன் மிக தெளிவாக அனைத்து கட்டங்களையும் அனைத்தையும் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. பொதுவாக அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமலே இன்றைய முஸ்லீம்களுடைய ஒரு பழக்க வழக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை துல்லியமாக நுணுக்கமாக பார்ப்பது தொழுகையிலும் ஜனாஜாக்களை அடக்கம் செய்யக்கூடிய விஷயங்களிலும் ஒரு சில பிதாத்துகளை எடுத்து சுட்டிக்காட்டி இது பிதாத், இந்த ஹதீஸுக்கு மாற்றமானது, இந்த குர்ஆனுக்கு மாற்றமானது, இது தொழுகையில் இப்படித்தான் தொழ வேண்டும், அல்லது இது மையத்தை அடக்கும் பொழுது இப்படித்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்களை மாத்திரம் தூக்கி பிடித்துக் கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாமலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய முழு கவனத்தையும் எங்களுடைய தொழுகையை நாங்கள் சரிவர தொழ வேண்டும், உண்மையிலேயே தொழத்தான் வேண்டும், அதுல யாருக்குமே மாற்று கருத்தில்லை. ஒவ்வொரு மனிதனும் பழக வேண்டும். எப்படி பழக வேண்டும் என்று சொன்னால், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகார்களோ அப்படித்தான் நான் தொழுவேன். அந்த தொழுகையை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஸல்லூ கமா ரைதுமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ நீங்கள் கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்ல என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டிவிட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நாயகமே நீங்கள் உம்மத்துக்கு சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால், நீங்கள் அல்லாஹுவை விரும்புவதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது போன்று நாம் தொழ வேண்டும். எங்களுடைய ஜனாஸாக்கள் எங்களுடைய மையத்துகள் அடக்கம் செய்யப்படக்கூடிய கட்டத்தில் கூட மௌத்தானதிலிருந்து ஒரு ஜனாதா மன்னரைக்குள்ள போய் முடிகிற வரைக்குள்ள அத்துணை கட்டமும் அன்புக்குரிய சகோதரனை தெரியாதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முறையை எங்களுக்கு காண்பித்தார்களோ அந்த முறையில் தான் ஜனாதாக்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதுல யாருக்குமே மாற்று கருத்தில்லை. ஆனா அன்புக்குரிய சகோதரனை தெரியாதே, அது மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய இடம், இஸ்லாம் அனைத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், நிக்காக யாரு செய்ய வேண்டும், திருமணம் முடித்ததிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், அன்புக்குரிய சகோதரனை தெரியாமலே அந்த அடிப்படையில் இஸ்லாம் பேசின மிக முக்கியமான ஒன்று தான் ஆண் பெண் கலப்பிடம். ஆண் பெண் கலப்பிடம் இதை பற்றி இஸ்லாம் மிகவும் ஆழமாக அதனுடைய பிரிவுகளை பற்றி பேசியிருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது, திருமணம் என்று முடித்தீங்களோ நிக்காஹ் என்றைக்கு கபிலத்து நிக்காஹா என்று சொல்லி ஒரு பெண்ணுடைய நிக்காஹை நாங்கள் கபூல் செய்து கொண்டோமோ அன்றையிலிருந்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது பழக்க வழக்கம் தனி குடும்ப வாழ்க்கை. தனி குடும்ப வாழ்க்கை மாப்பட வீட்டிலே அல்ல, மாமட வீட்டிலையும் அல்ல, என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி என்னுடைய பராமரிப்பில் அன்று முதல் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். தனி குடும்ப வாழ்க்கை, யாருக்கு தனிய குடும்ப வாழ்க்கை அதாவது தனி வாழ்க்கை ஆரம்பிக்க வசதி இல்லையோ, பைனான்சியலி அதாவது அவர்களுக்கு வசதி இல்லையோ, அவர்களுக்கு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆகமாக மாட்டாது. கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாம் அவர்களுக்கு விதியாக்கவில்லை. ஹதீஸ் வந்திருக்கிற 25 வயசானா கல்யாணம் முடியுங்கோ என்று சொல்லி ஹதீஸ் வந்தில்ல, 45 வந்தா நிக்காஹ் செய்வோம் ஹதீஸ் வந்தில்ல. ஹதீஸ் என்ன சொல்லுது என்று சொன்னால், யாருக்கு வசதி இருக்கிறோ, எனக்கு வசதி மஹர் கொடுக்க வேண்டும், இருப்பிடம் கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், ஆடை கொடுக்க வேண்டும், இதற்கு யாருக்கு வசதி இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் தான் நிக்காஹ் செய்ய வேண்டும். அதுக்கு யாருக்கு வசதி இல்லையோ ஃபஇல்லம் யஸ்ஃப, அதுக்கு யாருக்கு வசதி இல்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நீங்க நோன்பு பிடித்துக்கோங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். என்றைக்கு நிக்காஹ் செய்கிறோமோ, என்றைக்கு கபிலத்து நிக்காஹா சொல்லுவோமோ, அன்றைக்கிலிருந்து என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டில் வாழ வேண்டும், என்னுடைய தந்தையின் வீட்டில் அல்ல, என்னுடைய இருப்பிடத்தில் இருக்க வேண்டும். ஏன் காரணம், இஸ்லாம் கூட்டு குடும்ப வாழ்க்கை, இஸ்லாம் ஒரே வீட்டுக்கு 4 குடும்பம், இஸ்லாம் ஒரே அறையுக்கு 2 குடும்பம், இப்படியாக வாழ்வதற்கு இஸ்லாம் முட்டுப்புள்ளி வைத்திருக்கிறது. இதை இஸ்லாம் ஹராம் என்று பார்த்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்பது மனைவிமார் இருந்தார்கள், ஒன்பது பேரையும் ஒரே வீட்டில் வாழ வைக்கவில்லை, ஒன்பது பேரையும் ஒரே இருப்பிடத்தில் அமர வைக்கவில்லை, ஒன்பது பேரையும் தனித்தனி வீடு கொடுத்து வாழ வைத்தார்கள், தனித்தனி வீட்டில் அவர்களை அமர்த்தினார்கள். ஏன் என்று சொன்னால், குர்ஆன் நபியினுடைய வீட்டை பற்றி وَذْكُرْنَ مَا يُتْلَى فِي بُيُوتِكُنَّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَدْخُلُوا بُيُوتَ النَّبِيِّ. குர்ஆன் நபியினுடைய வீட்டை பற்றி, சரதாரை ஆளமுடைய வீட்டை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அவர்களுக்கு என்று சொல்லி வீடுகள் இருந்தது, அவர்களுடைய தனித்தனி குடும்ப வாழ்க்கையை தனித்தனி வீட்டில் நடாத்தினார்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரனே தெரியாதே, அன்று முதல் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண் பெண் கலப்புடன் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழக்கூடாது. ஆண் பெண் கலப்புடன் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழக்கூடாது. அன்று முதல் என்னுடைய மனைவியின் சகோதரி எனக்கு மகரம் இல்ல, ஹராமான ஒரு பெண். என்னுடைய நானாவுடைய மனைவி எனக்கு மகரம் இல்ல, ஹராமான பெண். என்னுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சாட்சியினுடைய மகளுக்கு மகரம் இல்ல, ஹராமான பெண். இன்றைக்கு எத்துணை பெயர் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள், ஹால் ஹவால் விசாரிக்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள், பொழுதுபோக்குக்காக வேண்டி கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாதே, கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். நாங்கள் செய்து கொண்டிருப்பது என்ன? நாங்கள் முஸ்லீம்கள் என்பதாக பறைசாட்டிக் கொள்கிறோம், இஸ்லாத்தை பெருமையாக பேசுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இது இல்லை என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாதே, நான் யாரத்தில் போய் இந்த குறையை சொல்லுவது? யாரத்தில் போய் இந்த குறையை சொல்லுவது? கல்யாணம் முடித்த நாட்டு திருமணம் முடித்திருக்கிறீர்களா? தனி குடும்ப வாழ்க்கை, அதற்கு பிறகு ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, அந்த வீட்டுள்ளுக்கு நீங்கள் நிக்காக செய்து திருமணம் முடித்து தனி வீடாக மாறிவிட்டீங்க, அந்த வீட்டுள்ளுக்கு உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய் வீட்டுக்குள்ளே வருவதாக இருந்தாலும் அனுமதி எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டும். சுபஹானல்லாஹ். உங்களுடைய வீடு என்னுடைய தாய் என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய மனைவியின் தாய் மனைவியின் தந்தை எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களை பார்க்க வருவதாக இருந்தாலும் கூட குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல் லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் ஹத்தா தஸ்தஹனிசு வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா. அந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லி அனுமதி எடுத்துக் கொண்டதற்கு பிறகுதான் வீட்டுக்குள்ள போக வேண்டும். வீட்டுக்குள்ளிருந்து சத்தம் வருகிறது, உங்களால் எங்களை இப்பொழுது சந்திக்க முடியாது, நீங்க திரும்பி போங்கோ என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும்? பதுவா செய்ய இயலாது, திட்ட முடியாது, குறை சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், வீட்டுக்கு முன்னால் வைத்து கலவரத்தை அனுமதி கேட்கிறீங்க, உங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, உங்களுக்கு அவர்கள் அனுமதி தரவில்லையா? நீங்க வீட்டை விட்டு வெளியாகிவிட வேண்டும். அனுமதி தரவில்லை என்பதற்காக வேண்டி குறை சொல்ல முடியாது, அது அவர்களுடைய ரைட்ஸ், அது அவர்களுடைய உரிமை. எந்த நிலையில் இருப்பார்கள், எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்கு தெரியும்? நீங்க போய் கதவை தட்டினா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய பேச்சுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற கட்டாய பாடை அல்லாஹ் அவர்களுக்கு விதியாக்கவில்லை. சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. நபியினுடைய பள்ளி நபியினுடைய வீடும் பள்ளியும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட சில மனைவிமார்களுக்கு மதீனாவுடைய பள்ளிக்கு அப்பால் அவாலி என்று சொல்லக்கூடிய இடங்களில் வீடுகளை அமைத்துக் கொடுத்திருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரனே தெரியாதே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்குள்ள போய்விட்டால், தன்னுடைய வீட்டுக்குள்ள போய்விட்டால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க சொன்னால், கதவை தட்டுவார்கள். எதற்காக வேண்டி? மார்க்கத்தை படிக்க வேண்டும், வீணை படித்துக் கொள்ள வேண்டும், நல்லவைகளை கேட்டுக் கொள்ள வேண்டும், நபியினுடைய திருவதத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கதவை தட்டி நபியை அழைப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்திறக்குகிறான், நீங்க யாரும் போய் நபியினுடைய கதவை தட்டி நபியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கதவுக்கு வெளியே நீங்க காத்து நின்றீங்கள் நபியாக வெளியே வரும் வரைக்கும். சுபஹானல்லாஹ். ஒரு வீட்டுக்குள்ள போனால் அது அவருக்குரிய இடம், அங்கே அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் அவருக்கென்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடமான ஒரு சுவாசியமான ஒரு நிலையில் இருப்பாரே, அங்க பைத்து யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்ற அளவுக்கு குர்ஆன் சொல்லிவிட்டு குர்ஆன் இன்னும் ஒரு படி மேலே சொல்லுகிறது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், இன்னும் ஒரு படி மேலே சொல்லுகிறது. வீட்டுக்குள்ளே திருமணம் முடித்து குழந்தை பாக்கியமும் கிடைத்து பல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக பெற்றோராக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு வீட்டை பொறுத்தவரையில் பல வகையான அறைகள் தேவைப்படும். மகனுக்கு ஒரு அறை, மகளுக்கு ஒரு அறை, மூத்த மகனுக்கு ஒரு அறை, இப்படியாக பல வகையான ரூம்ஸ் தேவைப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லித்தான், இந்த ரூம்களுக்குள்ள நீங்க எப்படி போக வேண்டும், ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு எப்படி நீங்க போக வேண்டும், வாப்பா மகள ரூமுக்கு எப்படி போக வேண்டும், மகள் வாப்பட ரூமுக்கு எப்படி வர வேண்டும், மாஸ்டர் பெட்ரூமுக்கு நீங்க எப்படி நுழைய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நாம் ஓதக்கூடிய குர்ஆன், நாம் ஓதக்கூடிய திருக்குர்ஆன் இது. வீட்டுக்கு இருக்கக்கூடிய அறைகளுக்குள்ள எப்படி நுழைய வேண்டும், சும்மா போய் நுழைவதல்ல, டாக்டர் ரூமுக்கு சும்மா போய் நுழைவதல்ல, மகள ரூமுக்கு சும்மா போய் நுழைவதல்ல, வாப்பட பெட்ரூமுக்கு சும்மா போய் நுழைவதல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய குழந்தைகளுக்கு வலதுக்கும் இடதுக்கும் உள்ள வித்தியாசம், லெஃப்ட் அண்ட் ரைட், வலது பக்கம் இது, இடது பக்கம் இது, நெருப்பு இது, தண்ணி இது, பால் உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை அவர்கள் பெறுவாங்க என்றிருந்தால் உங்களை பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்கோ, வாப்பட பெட்ரூம் உள்ளுக்கு வருவதற்கு முன்னால அனுமதி எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், அனுமதி கேட்க வேண்டும். 7 வயது பிள்ளைக்குள்ள மார்க்கம் இது, 8 வயதுள்ள பிள்ளைக்குள்ள மார்க்கம் இது. சும்மா கதவு திறந்திருக்கிறது வாப்பட ரூமுக்கு போ என்று போக முடியாது. இதைத்தான் குர்ஆன் சூரத்து 100 திருவசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு லயஸ்தஃஃபிர்குமுல் லதீன மலகத் அய்மானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம். குர்ஆன் சுட்டி காட்டுகிறது, சுப்ஹானல்லாஹ். ஒரு வாப்பா உடைய அறைக்குள்ள போவதற்கும் இஸ்லாம் முறை காட்டி தந்திருக்கிறது. அன்புக்குரிய சண்டையான சகோதரரே, வெறுமனே வணக்க வழிபாடுகளை கொண்டு நிறைந்த ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம். பண்பாட்டை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம், பண்பாட்டை கற்பிக்கக்கூடிய மார்க்கம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லுகிறது, பெற்றோரை பார்த்து இஸ்லாம் சொல்லித்தருகிறது. அழகான கூற்றுகள், அழகான கருத்துகள். இன்றைக்கு இந்த உலகத்தில் பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சிகள், மானக்கேடான கருமங்கள், ஜினாவுடைய மோகம், சுப்ஹானல்லாஹ், ஜினாவுடைய மோகம். எப்படிப்பட்ட ஜினா, வீடுகளுக்குள்ளே ஜினா, தெருவுல ஜினா, பாடசாலை ஜினா, டியூஷன் கிளாஸ்ல ஜினா, பல்கலைக்கழகத்தில் ஜினா, ஜினாவுடைய மோகம். சொன்ன அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸ்னா ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்து அழிக்கப்பட மாட்டாது, இந்த உம்மத்து அழிக்கப்பட மாட்டாது. எதுவரைக்கும் தெரியுமா, ஹத்தா யஸ்தரிஷ் அர்ரஜுலு பித்தரீக், ரோட்டில், நடு தெருவில், பஸ் ஹோல்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பார்க்ல, கார்னிஷ்ல, அதாவது பீச் ஏரியாவில், எல்லா இடத்திலையும் மக்கள் பகிரங்கமாக ஜினா செய்வாங்க, பகிரங்கமாக ஜினாவில் ஈடுபடுவாங்க. எதுவரைக்கும் தெரியுமா, அந்த காலத்தில் உள்ள நல்ல மக்கள் யார் தெரியுமாங்க, அந்த காலத்தில் உள்ள நல்ல மக்கள், அந்த அந்த கட்டத்தில் உள்ள நல்லவர்கள் யாரு தெரியுமா, பக்கத்தில் போய் சொல்லுவாங்களாம், எக்ஸ்கியூஸ் மீ, பணிவாக சொல்லுவாங்க, போய் லவ் சமஸ்த, மன்னித்துக்கோங்கோ என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு சொல்லுவாங்க, லவ் வரைத வரஹாதல் ஜிதார், நீங்க செய்யக்கூடிய இந்த கர்மத்தை கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக போய் செஞ்சா நல்லா இருக்குமே, லவ் வரைத வரஹாதல் ஜிதார், லா யஸ்னா ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்து அழிக்கப்பட மாட்டாது. ஹத்தா யஸ்தரிஷ் அர்ரஜுலு இம்ரஅத்தன் ஃபித் தரீக், பாதையில, ரோட்டில், ஸ்கூல்ல, டியூஷன் கிளாஸ்ல, இது சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த காலத்தில் உள்ள நல்ல மக்கள் சொல்லுவாங்க. நல்ல மக்கள் இருந்தா யாரு தெரியுமா, இன்னைக்கு வாப்பா இதைத்தான் சொல்றாரு, மகனை பார்த்து நீ செய்யறதெல்லாம் வெளியே செஞ்சிக்கோ, வீட்டுக்குள்ள கூட்டிக் கொண்டு வராதே. வாப்பா என்ன சொல்றாரு, பர்த்டே பார்ட்டி, கிறிஸ்மஸ் பார்ட்டி, அந்த பார்ட்டி, இந்த பார்ட்டி, என வீட்டுக்குள்ள பார்ட்டிகள் நடக்குது, வீட்டுக்குள்ள பெண் பிள்ளைகள் எல்லாரும் வாராங்க, ஆட வாராங்க, மாஷா அல்லாஹ், எப்படிப்பட்ட ஹாலாத் என்று சொன்னா, பறைசாட்டிக் கொள்வோம் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக எவ்வளவு வீழ்ச்சி என்று சொன்னா, அந்த வெட்கம் இல்லாத வாப்பா உமா
என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பேசுற நீ செய்யறதெல்லாம் வெளியே செய், இதெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரானே. அந்த காலத்தில் நல்லவங்க சொல்லுவாங்க, ஆனா இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருகுது, இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருகுது மூணு விஷயத்தை. உங்களோட புள்ள ஏழு வயதாகிட்டா அந்த புள்ளைய தொலை பழக்கும். முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபனாஉ ஸபஈன். ஏழு வயதுடைய குழந்தைகளாக மாறிவிட்டால் தொழும்படியாக சொல்லுங்க. புள்ளைக்கு தொழுக கடமை இல்லை, புள்ளைய தொலை வைக்கிறது வாப்பட கடமை. அல் அம்ரு பில் அம்ரி விஷய், இது ஒரு காயிதா, இது ஒரு சட்டம். என் புள்ளைக்கு தொழுக கடமை இல்லை, ஏழு வயதுடைய புள்ளைய தொலை பணக்கிறது வாப்பட கடமை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏழு வயசு தானே, புள்ளைக்கு தொழுக வாஜிப் இல்லை, ஆனா புள்ளைய தொலை பழக்கிறது வாப்பட கடமை. எத்துணை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்கிறது, ஏன் இந்த புள்ளைய கூட்டிக் கொண்டு பஜ்ருக்கு பள்ளிக்கு வாரத்துக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்ல வெட்கமாக இருக்கிறது. எத்தனையோ தாய்மார்கள் பாடசாலைகளுக்கு முன்னால காஞ்சி கொண்டிருக்கிறாங்க. ஏழு மணிக்கு குழந்தைய உள்ளுக்கு அட்மிட் பண்ணிவிட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் என்ன செய்வது என்று தெரியாம ரோட்ல குந்திக்கொண்டு நிற்கிறாங்க. புள்ள வெளியே வரும் வரைக்கும் எத்துணை பெற்றோர்கள் குழந்தைய கொண்டு வந்து பள்ளிக்குள் அனுப்பிவிட்டு வெளியே நிற்கிறாங்க கூட்டிக்கொண்டு போறதுக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேரை கேட்டா சொல்றாங்க பள்ளி ரொம்ப தூரம், பள்ளி ரொம்ப தூரம். ஆனா பாடசாலைக்கு சுபஹானல்லாஹ் எவ்வளவு தூரம், என்ன தியாகம், என்ன குர்பானி. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். பாடசாலைக்காக வேண்டி இடத்தை விட்டு விட்டு வந்து பக்கத்தில் செட்டில் ஆகிறோம், பள்ளிக்காக வேண்டி எத்தனை பேர் வந்து குடியிருக்கிறாங்க பள்ளிக்காக வேண்டி. இந்த பள்ளியில நாங்கள் தொழ வேண்டும், என்ற குழந்தைகள் பஜ்ரு தொழ வேண்டும், என்ற குழந்தைகள் பஜ்ருக்கு பள்ளியில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்துணை பெற்றோர் தன் குடும்பத்தை எடுத்துக்கொண்டு மைக்ரேட் பண்ணிருக்கிறாங்க பள்ளிக்கு பக்கத்தில் வந்து. பாடசாலைக்காக வேண்டி, என்ற பிள்ளையினுடைய அறிவிக்கைகளுக்காக வேண்டி, கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் மத்திய மாகாணத்திலிருந்தும் சவுத்திலிருந்தும் மக்கள் கொழும்புல வந்து குடியேறாங்க. எதுக்கு? பிள்ளையினுடைய படிப்புக்காக வேண்டி. நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதற்கு செய்ய முடியும் என்றிருந்தால் ஏன் இதற்கு செய்ய முடியாது? இன்னும் ஒரு காரணம் மாப்பமாக, இன்னும் ஒரு காரணம் ஜும்மாவுக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு வாரதில்லை. கேட்டா சொல்லுவாங்க எங்கள பிள்ளைக்கு தமிழ் தெரியாது, எங்கள பிள்ளைக்கு தமிழ் பாசை தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய 2000 பள்ளி வாசல்களையும் ஜும்மாக்கள் நடப்பது, ஹுத்பாக்கள் ஓடப்படுவது, பயான்கள் செய்யப்படுவது, பள்ளி வாசல்ல பேசப்படக்கூடிய லாங்குவேஜ் தமிழ் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது தெரிந்து கொண்டும் நீங்க என்ன செய்வீங்க சொன்னா, அந்த பிள்ளைக்கு ஆங்கிலத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக ஆங்கிலத்தை படித்து குடித்து விட்டு இப்ப சொல்றீங்க நீங்க பள்ளியில ஜும்மாவை மாத்துங்கோடு சொல்றீங்க, பள்ளியில ஜும்மாவை மாத்துங்கோடு சொல்றீங்க. இது நடக்க முடியாத கருமம். குழந்தை அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகம் பௌத்தர்கள், நாங்கள் பௌத்த சகோதரர்களுடன் வாழக்கூடியவர்கள். நாங்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் எப்படி தமிழ் பேசினோம், எங்களுடைய தாய்மொழி தமிழாக எப்படி மாறியது. நாங்கள் தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் வாழவில்லை, ஹம்பந்தொட்டையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், கிழக்கிழக்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், அன்றாதபுரத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய தாய்மொழியாக தமிழ் மொழியாக்கிக் கொண்டார்கள். நாங்கள் எப்படி தமிழ் பேசினோம் என்பதற்கே ஒரு வாழ்க்கை சரித்திரம் இருக்கிறது, என்பதற்கே ஒரு சரித்திர பின்னணி இருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொண்டோ, குழந்தைகளுக்கு ஆங்கிலம் படிச்ச குடும்ப பிரச்சனை இல்லை, ஆனால் தமிழை மறந்துவிட வேண்டாம், தமிழ் மொழியை மறந்துவிட வேண்டாம், அந்த மொழியில் உள்ள இன்பத்தை மறந்துவிட வேண்டாம். பள்ளிவாசலுடைய மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்கிறது, அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம் குழந்தைகளை அதற்கு ஏற்ற விதத்தில் வளர்த்துக் கொண்டுள்ளார்கள். இப்ப என்ன நடக்குது, உள்ளக்கு ஏழு வயதான தொலை பழக்கும் போல், 8-10 வயதாகியும் தொலை இல்லையா, 10 வயதுல தொலை இல்லையா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த புள்ளைக்கு 2 தட்டு லைட்டா தட்டுங்கோ, அடித்த வாரம் சும்மா 2 தட்டு தட்டுறது, பதுவா செய்யறது இல்ல, ஏசக்கூடாது, பதுவா செய்யக்கூடாது. புள்ளைய 2 தட்டு தட்டி பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு வர பழக்கிறது. ஹதீஸ் முடியல, அங்கே இன்னும் ஒரு துண்டு இருக்கிறது.
உங்களோட மகனுக்கு 7 வயதாகிட்டா, மகனுக்கு 7 வயதாகிட்டா படுக்கையில அவர்களை பிரித்து படுக்க வைங்க. ஒரே அப்துல்லாவுடைய 2 குழந்தைகள் அப்துல் ரஹ்மானும் உபைதுல்லாவும், ஒரு அப்துல்லாவுடைய மகன் அப்துல் ரஹ்மானும் உபைதுல்லாவையும் ஒரே கட்டில படுக்க வைக்க வேண்டாம், 2 பேரையும் பிரித்து படுக்க வைங்கோ, 2 பேருக்கும் செப்பரேட் ரூம் கொடுங்கோ. அப்படி இல்லையா 2 பேரையும் 2 பெட்ல படுக்க வைங்கோ. அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் 2 பேரையும் பிளாங்கெட், 2 பிளாங்கெட்டால செப்பரேட்டா போட்டிருப்போம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில்தான் நாங்கள் இருக்கிறோம். புள்ள 7 வயசாகிவிட்டால் புள்ளைய பிரிக்க வேண்டும். ஏன் தெரியுமா காரணம்? ஈமானை பாதுகாப்பது போன்று வெட்கத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஈமானை பாதுகாப்பது போன்று வெட்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல் ஹயாஉ வல் ஈமானு குரனா இதா இதா உஹித இதா ருஃபியா அஹதுஹுமா ருஃபியா அல் ஆஹர் அவ் கமா கால் அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெட்கமும் ஈமானும் ரெண்டும் ஒன்றுக்கு தான் இருக்கும். ஈமான் இல்லாத இடத்துல வெட்கம் இருக்காது, வெட்கம் இல்லாத இடத்துல ஈமான் இருக்காது. எப்ப ஈமான் இல்லாம போகுமோ அப்ப வெட்கம் இல்லாமல் போயிடும், எப்ப வெட்கம் இல்லாமல் போகுமோ அப்ப ஈமான் இல்லாமல் போயிடும். புள்ள 7 வயதாகிவிட்டாலே நானுக்கு முன்னால தம்பி உடுப்பு மாற்ற கூடாது, தம்பிக்கு முன்னால நானா உடுப்பு மாற்ற கூடாது, நானத ரூம்ல நானா தம்பியிட ரூம்ல தம்பி என்று சொல்லித்தரக்கூடிய பண்பாட்டை சொல்லித்தரக்கூடிய மார்க்கத்துலதான் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரனே, இது ஒரு பக்கம். இன்னொரு கட்டத்தில் கேட்பாங்க தெரியுமா, சுபஹானல்லாஹ், ஜனாசாக்கள் மௌத்தாகிவிட்டால் ஒரே கபர்ல 2 ஜனாசா அடக்க முடியாது. ஒரு ஊர்ல 5 மையத்தில் 5 கபர் தோண்டித்தான் ஆக வேண்டும். ஒரே கபரை தோண்டி 5 பேரை கொண்டு கடக்கணுமா? ஆனா 5 ஜனாசாவையும் ஒரே நேரத்தில் தொழிலும், 5 ஜனாசாவையும் ஒரே நேரத்தில் தொழில் செய்யணும், ஆனா 5 ஜனாசாவையும் ஒரே கபரில் அடக்கம் செய்ய முடியாது. 5 கபர் தோண்டித்தான் ஆக வேண்டும். சரி, சுனாமி போன்ற ஒரு கட்டம், ஒவ்வொரு ஊர்ல 4000, 2000, 1000 பேர் மூத்தாக இருக்கிறாங்க. இப்ப 1000 கபர் தோண்ட இயலாது, 1000 கபர் தோண்டி ஜனாசா அடக்கம் செய்ய கஷ்டம். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த கட்டத்தில் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? 2 சட்டம் இருக்கிறது. 1, 2 கபர் தோண்டுங்கோ, ஆண்களுக்கு வேற கபரு, பெண்களுக்கு வேற கபரு. ஆண்களை 1 கபர் அடக்குங்கோ, பெண்கள் 1 கபர் அடக்குங்கோ. அப்பே சொல்லி போட்டு சொல்றாங்க, 1 கபர் அடக்கக்கூடிய கட்டத்தில் கூட ஒவ்வொரு ஜனாசாவுக்கு இடையில ஒரு பயவோர் ஏற்படுத்துங்கோ, ஒரு வரப்பு மாதிரி ஒன்றை கட்டுங்கோ, வரப்பு மாதிரி ஒன்றை வச்சு செப்பரேட் பண்ணி ஜனாசா அடக்க பாருங்கோ என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு ஆண் பெண் பிரிக்கப்பட வேண்டும், ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்க்கப்படக்கூடாது. 7 வயதுல இந்த சட்டம், மௌத்தானா அந்த சட்டம். இதற்கு இடப்பட்ட காலத்தில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், எங்கட கோர்பரேட் கல்ச்சரல், எங்கட பிசினஸ், எங்கட என்வரன்மெண்ட், எங்கட கல்யாண வீடுகள்ல புள்ளைக்கு 7 வயதான இப்படி படிக்கவை, ஜனாதா மௌத்தானா இப்படி செய், இதற்கு இடப்பட்ட காலத்தில் எப்படிப்பட்ட சட்டம்? சுபஹானல்லாஹ். இன்றைக்குள்ள கோர்பரேட் கல்ச்சரல், இந்த குறிப்பிட எம்ப்ளாய்மெண்ட், வேலை செய்யக்கூடிய இடங்கள், சுபஹானல்லாஹ், என்ன சொல்லுவது, எந்த வார்த்தையை சொல்லி வர்ணிப்பது? இன்றைக்கு இருக்கக்கூடிய டிவோர்ஸ்ல பெரிய ஒரு பகுதி எடுக்கிறது இந்த கோர்பரேட் கல்ச்சரல். 24 hours, காலையில் 8 மணி தொடக்கம், மாலை 5 மணி வரைக்கும் அந்த ஆபீஸ்ல எத்தனை ஸ்டாஃப், எத்தனை அறை நிர்வாகம், எப்படிப்பட்ட காட்சி, எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, வாலிப சமூகமே, பெற்றோரே, கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கோ, எங்க போக வேண்டும், எங்க போய் கொண்டிருக்கோம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது எங்கட பிசினஸ் வெறுமனே ரிபா இல்ல, வட்டி இல்ல என்பது மட்டுமல்ல, இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது எங்கட கோர்பரேட் கல்ச்சரல்ல வர வேண்டும். கோர்பரேட் கல்ச்சரல்ல இஸ்லாம் தொப்பி போடுவதல்ல, தாடி வைப்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண் பெண் கலப்படம் இல்ல, நாங்கள் பெண்களை வச்சு வேலை வாங்குவோம், அதற்கு ஷரியா சொல்லி தந்திருக்கக்கூடிய நடைமுறைகளை பாவிப்போம், ஷரியா சொல்லி தந்திருக்கக்கூடிய பவுண்டரி லைனை வச்சுத்தான் எங்களோட ஆபீஸ்ல, எங்களோட கோர்பரேட் கல்ச்சரல்ல பெண்கள் வேலை செய்யப்படும். போறாங்க என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்க வந்தாத்தான் எங்க மௌத்து அழகான மௌத்தாக இருக்கும். பாடசாலைகள் இந்த நாட்டில் சுமார் கிட்டத்தட்ட 765 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது. 765 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்கள் பிரிட்டிஷ் இந்த நாட்டு ஆளக்குள்ளேயே எங்களுடைய கல்விமான்கள் எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக எங்களுக்கு என்று சொல்லி மிகவும் அழகான ஒரு கல்வி திட்டத்தை பாடசாலைகளை முஸ்லீம் பாடசாலைகள் என்று தனியார் பிரிக்கப்பட்டு தனித்துவப்படுத்தப்பட்ட பாடசாலைகள் ரமலானுக்கு லீவு ஜும்மாவுடைய நாளையில முன்பு பாடசாலை விடப்படுகிறது. இஸ்லாம் பாடம், அரபு பாடம், அரபு இலக்கியம் என்று சொல்லி தனித்தனியான இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அரபு பாடத்தையும் அரபிக் லிட்ரேச்சரையும் இதே போல இஸ்லாம் பாடத்தையும் இஸ்லாமிய நாகரிகத்தையும் இந்த நாட்டினுடைய சிலபஸ் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது, எங்களுக்கு தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப கொஞ்சம் உற்று நோக்குங்கோ, இந்த பாடசாலைகளுக்கு உள்ள நடப்பது என்ன? இந்த பாடசாலைகளுக்கு உள்ள நடப்பது என்ன? இந்த கொழும்பை நீங்க எடுப்பீங்க என்றால் கொழும்புல பௌத்த, ஹிந்து, கிறிஸ்தவ பாடசாலைகள் இருக்கிறது. எத்தனை பாடசாலைகள்? இந்த கோல் ரோட்ல போன எத்தனை பாடசாலை காட்டுங்க பார்ப்போம். ஒரு பாடசாலையே மிக்ஸ் பாடசாலை, கோ எஜுகேஷன், கலவன் பாடசாலை, கொழும்புல கலவன் பாடசாலை மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் வைக்கவில்லை. பிரிட்டிஷ் இந்த நாட்டு ஆளுக்குள்ளேயே செப்பரேட் பண்ணிட்டு தான் பெய்தாங்க, செப்பரேட்டாகத்தான் ஸ்கூல உருவாக்கினாங்க. அது ஆண் பாடசாலை, இது பெண் பாடசாலை, இது ஒரு ஆண் பாடசாலை, இது ஒரு பெண் பாடசாலை, ரெண்டு பேர்ல ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற என்று பாடசாலைகளை பிரித்து காட்டினாங்க. ஆனா முஸ்லீம்களுடைய ஹாலாத் என்ன? இஸ்லாமியுடைய ஹாலாத் என்ன? 27 வயதான படுக்கையில பிரித்து படுக்கவை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் வாழக்கூடிய எங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு சொன்னால் சுமார் 765 பாடசாலைகள்ல வெறுமனே 33 பாடசாலைகள் தான் முழு நாட்டிலையும் பெண்களுக்கு என்று சொல்லி செப்பரேட்டாக இருக்கக்கூடிய பாடசாலைகள். 765 பாடசாலைகள்ல 33 பாடசாலைகள் மட்டும்தான் ஆண்களுக்கு என்று சொல்லி செப்பரேட்டாக பாய்ஸ் ஸ்கூல் என்று சொல்லி இருக்கக்கூடியது வெறுமனே 21 பாடசாலைகள். இது ரெண்டும் போக 721 பாடசாலைகள் இந்த நாட்டில கலவன் பாடசாலைகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடசாலைக்கு போகக்கூடியவங்க யாரு? உலமாக்களுடைய குழந்தைகள், தாய்களுடைய குழந்தைகள், கல்விமான்களுடைய குழந்தைகள், மார்க்கத்தை இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய இஸ்லாத்தி பக்கமாக அழைக்கக்கூடிய தாய்களுடைய குழந்தைகள் தான் இந்த பாடசாலைகளுக்கு போறாங்க. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணியவான்களே, யாரையும் குறை சொல்ற நோக்கத்தில் பேச இல்லை, உண்மையை சொல்லுகிறேன். இதற்கு யார் பொறுப்பு? இதற்கு யார் பொறுப்பு? 33 பாடசாலைகள் சுமார் ஏறத்தாழ கிட்டத்தட்ட முஸ்லீம் பாடசாலைகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பாப்புலேஷன், மாணவர்களுடைய ஜனத்தொகை 600,000 தாண்டுகிறது. நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறது டொனேஷன் கொடுக்கிறது, கட்டி எழுப்ப பார்க்கிறது 20,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய மதரசாக்களை தான். முழுப்பேருடைய கன்சர்ன், முழுப்பேரும் சென்று பார்க்கிறது மதரசாக்களை கட்டியெழுப்ப வேண்டும். மதரசாக்கள் படிக்கக்கூடிய மாணவருடைய தொகை வெறுமனே 20,000,000. 20,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. 20,000 பாடசாலைகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் 600,000 முஸ்லீம் பாடசாலைகள்ல கிட்டத்தட்ட மாற்று மதத்தவர்களுடைய சிங்கள பாடசாலைகள்ல, பௌத்த பாடசாலைகள்ல, ஹிந்து பாடசாலைகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஜனத்தொகையை பார்த்தால் அன்புக்குரிய சகோதரே, கிட்டத்தட்ட ஆய்வுகள் சொல்லுகிறது 90,000 தாண்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மதரசாக்களை கட்டி காப்பது போன்றே, மதரசாக்களை வாழப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தியாகம் செய்வது போன்றே. இது எங்களுடைய பெரிய பணி. குர்ஆனுடைய கல்வி, ஹதீசுடைய கல்வி, ஃபிக்ஹுடைய கல்வி, உலமாக்களை வாழ வைப்பது, உலமாக்களை இந்த நாட்டுக்கு உருவாக்குவது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருப்பது போல பாடசாலைகளையும் இஸ்லாம் மயப்படுத்துவது, இஸ்லாமிய இஸ்லாம் கற்பிக்கப்படக்கூடிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பண்பாடுகளை கற்பிக்கக்கூடிய பாடசாலைகளாக உருவாக்குவது, மாற்றி அமைப்பது எங்களுடைய கடமை என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், கொள்கை பொறுத்தவரையில் எத்துணை முஸ்லீம் பார்த்தால் இருக்கிறது, சில விடயங்களை பார்க்கும் பொழுது ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும், சில விடயங்களை பார்க்கும் பொழுது ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம் தான் அம்பாறை மாவட்டம். அங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளை பார்த்தால் சுமார் 131 பாடசாலைகள் இருக்கிறது, 131 பாடசாலைகள், சுமார் 8 மேற்பட்ட ஜம்மியத்துலமாக்கள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது, 131 பாடசாலைகள். இதுல பெண்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான பாடசாலைகள் வெறுமனே 5 பாடசாலைகள் தான். பாய்ஸ் ஆண்களுக்கு என்று பிரத்யேகமான பாடசாலைகள் வெறுமனே 3 பாடசாலைகள். இது போக மீதம் இருக்கக்கூடிய அத்துணை பாடசாலைகளும் மிக்ஸ் கலவன் பாடசாலைகள். ஆனா 131 பாடசாலை இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தில். அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாப்புலேஷனும் கொழும்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தினுடைய முஸ்லீம்களுடைய பாப்புலேஷனை விடவும் கொழும்பு மாவட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் கூட அதிகம். அப்படி இருந்தும் கூட கொழும்பில் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளுடைய மொத்த எண்ணிக்கை வெறுமனே 21 மட்டும்தான், வெறுமனே 21 மட்டும்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, உலகத்தில் எதையும் பேசலாம், எங்களுடைய சிறார்களை பற்றி, எங்களுடைய குழந்தைகளை பற்றி, எங்களுடைய சின்ன சின்ன குழந்தைகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்றிருந்தால் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டோ ஏந்த தீனுக்கு, ஏந்த மார்க்கத்துக்கு, ஏந்த இஸ்லாத்துக்கு அனந்தர காரன் இல்லாமல் போய்விடுவான். அனந்தர காரர்களை நாங்கள் இறக்க வேண்டிய கட்டம் உருவாகிவிடும். எனவே தான் நாங்கள் மிக ஆணித்தரமாக மிகவும் அழகாக சொல்லுகிறோம், கலவன் பாடசாலைகள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கு என்று சொன்னால், இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது, இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? 19 நூற்றாண்டில் உலகத்தில் கலவன் பாடசாலை இருக்கவில்லை, 19 நூற்றாண்டில் உலகத்தில் கலவன் பாடசாலை இருக்கவில்லை. சரித்திரத்தை படித்து பாருங்கள், பிரிட்டிஷ் இந்த நாட்டை ஆளக்கொண்ட செப்பரேட்டாகத்தான் பாடசாலைகள் உருவாக்கினார்கள், செப்பரேட்டாகத்தான் பாடசாலைகள் இருந்தது. ஆனாலும் கூட 20 நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியில் ஸ்காட்லாந்துதான் முதலாவது கலவன் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 1950களுக்கு பிறகுதான் அமெரிக்காவிலையும் பிரிட்டிஷிலையும் கலவன் பாடசாலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதே அமைப்புல தான் அந்த நோக்கம் அந்த இது இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்து. அன்புக்குரிய சகோதரே, இன்றைக்கு எப்படி என்று சொன்னா இதை பற்றி பேசினா இது சாத்தியமாகுமா, இது முடியுமா என்று கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களை முஸ்லீம்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். தனவந்தர்களே, செல்வந்தர்களே, பணத்தை ஒதுக்கி கொடுத்து வாரி வழங்கி பாடசாலைகளில் இருக்கக்கூடிய இந்த கலவன் பாடசாலைகளை தனி பாடசாலைகளாக நான் காணி தருகிறேன், இதை நான் கட்டித்தருகிறேன், நீங்க இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வளத்தையும் பணத்தையும் உலமாக்கள் தங்களுடைய புத்திமதிகளையும் கல்விமான்கள் தங்களுடைய திறமைகளையும் பாடசாலைகளின் மீது போட்டு கலவன் பாடசாலை இல்லாம ஆண் பெண்ணாக பிரிக்கப்பட்ட பாடசாலைகள் அங்கே இஸ்லாமிக் வலிஸ் இஸ்லாமிய மாரல் அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அஹ்லாக் பண்பாடுகள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் என்றிருந்தால் எப்படிப்பட்ட ஒரு பாடசாலைகளாக, எப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிகளாக, எப்படிப்பட்ட குர்துவாக்களாக, எப்படிப்பட்ட யூஸ்பியாக்களாக. சுபஹானல்லாஹ், வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க இஸ்லாத்தை பற்றி, முஸ்லீம்களுடைய ஆரம்ப காலத்தை பற்றி, அப்பாசியாக்களுடைய காலம், உஸ்மானியாக்களுடைய காலம், நாங்கள் எங்களுடைய யூனிவர்சிட்டிகள் எப்படி இருந்தது, மேற்கத்திய நாட்டவர்களுக்கு, ஐரோப்பாவுக்கும் ஐரோப்பா கண்டத்துக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் தான். சரித்திரம் ஒழிக்கப்பட முடியாது, சரித்திரத்தை மறைக்க முடியாது. அன்பானவர்களே, சண்டையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் அனைத்தையும் இழந்து நாங்கள் ஆளப்படக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய சுயமான பலத்தை நாங்கள் இழந்து விட்டோம். அல்லாவின் மீது இருக்கக்கூடிய தொடர்பை இழந்து விட்டோம். என்ன செய்ய வேண்டும்? ஏந்த புள்ள எப்படி சரி படிக்க வேண்டும்? சுயநலத்தை மறந்து விடுங்கள், சுயநலத்தை மறந்து விடுங்கள். நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு இன்னும் ஸ்கூல் இல்ல, நாங்கள் அனுப்புவோம் இந்தியாவுக்கு. எங்களுக்கு இங்க ஸ்கூல் இல்ல, நாங்கள் அனுப்புவோம் பாகிஸ்தானுக்கு. நான் சொல்லுகிறேன் அன்பான சகோதரர்களே, நீங்கள் பெரிய சுயநலவாதிகள். உங்களோட புள்ளைய பத்தி யோசிக்கிறீங்க, மற்றவன் புள்ள எப்படி போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மற்றவன் பணம் அவனுக்கு இல்ல, அவன் என்ன செய்வான்? அவனுக்கு என்ன செய்ய முடியும்? பாடசாலைகளை இஸ்லாமயப்படுத்துங்கள், கலவன் பாடசாலைகளை பிரித்து காட்டுங்கள். ஏதோ ஓர் அடிப்படையில் பல வகையான முயற்சிகள், பல வகையான அம்சங்கள் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல பலருடைய முயற்சிகள், அல்லாஹுடைய கிருபையினால் பல இயக்கங்கள், பல வகையான குரூப் குரூப்பாக சேர்ந்து ஒவ்வொரு இடத்திலையும் ஸ்கூல் டெவலப் பண்றதுக்காக வேண்டி மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லுகிறோம், ஸ்கூலை மட்டுமல்ல, அந்த ஸ்கூலுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும். கலப்படமில்லாத ஒரு என்வாயர்மெண்டை உருவாக்க வேண்டும். கொள்கைகளுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். உண்மை பேசப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். அங்கிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இஸ்லாமிய முறை பிரகாரம் தீர்வு காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு நாங்கள் இந்த நாட்டில் ஒரு விடயத்தை சாதிக்க முடியும் என்றிருந்தால் எங்களுடைய கபர் நிரந்தரமாக பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியம் படைத்த பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு திரகாத்திரத்தை நசீபாக்குவானாக, உன்னதமான திரகாத்திரத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. மதரசாக்களை பாதுகாப்பானாக, தாவியாக்களை பாதுகாப்பானாக, மக்தபுகளை பாதுகாப்பானாக, குர்ஆனுடைய என்வாயர்மெண்டை உருவாக்கி வைப்பானாக, அரபு மொழி பேசக்கூடிய மக்களை உருவாக்கி வைப்பானாக, பாடசாலைகளை பாதுகாப்பானாக, கண்ணியமான சங்கையான உலமாக்களை பாதுகாப்பானாக, உலமாக்கள் ஆக இருக்கக்கூடிய மதரசாவில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரை கொண்டும் இஸ்லாத்தை வாழ வைப்பானாக, இஸ்லாத்தை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்துவானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.